SBS தமிழ்.
வணக்கம் ஷியாம் அவர்களே.
வணக்கம்.
தமிழ்நாட்டில் 18 எம்எல்ஏக்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இரு வித்தியாசமான தீர்ப்பை வழங்கியிருக்கு இல்லையா? நீங்கள் இதை இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு நீதிபதி எம்எல்ஏக்கள் பதவி பறிப்பு செல்லும் அப்படின்னும், மற்ற நீதிபதி இந்த பதவி பறிப்பு செல்லாது அப்படின்னு இரு மாறுபட்ட ஒரு வேறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு வந்து இப்போ சர்ச்சையாக பேசப்படுது. உங்கள் பார்வை என்ன?
தலைமை நீதிபதியும் இப்போது மாற்று கருத்து சொன்ன நீதியரசர் சுந்தரும் ஏற்கனவே வந்து ஒரு ட்ராய் வழக்கு, ஒரு 3 மாதத்திற்கு முன்னால் நடந்த வழக்கு, அதுல வந்து நமது தொலைக்காட்சி சேனல்களை வந்து ஒரு பொக்கையாக மாற்றி கொடுப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட ஒரு பொதுநல வழக்கு, அதுலேயும் இதே போல்தான் நடந்தது. தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு கருத்தை சொல்ல, இதே தலைமை நீதிபதி, இதே நீதியரசர் சுந்தர், இவர் வந்து மாற்று கருத்தை சொல்லி 3வது நீதிபதிக்கு போய் 3 அல்லது 4 மாதம் கழித்து தற்போதைக்கு தான் அது தீர்ப்பு வந்தது. எனவே இப்படி ஒரு டிசன்ட் ஜட்ஜ்மெண்ட் வருவது புதிது அல்ல. ஆனால் பொதுவாக தலைமை நீதிபதி அமர்விலே அமர்கிற சக நீதிபதி இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுப்பது கொஞ்சம் அபூர்வம். இதை நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இதுல வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சார்ந்த ஒரு வழக்கு என்பதால் இது இப்படித்தான் வந்திருக்கும் என்பதுதான் எனது கருத்து. ஏனென்றால் இதே தலைமை நீதிபதி இதற்கு முன்னால் நடந்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் 11 எம்எல்ஏக்கள் வழக்கிலே சபாநாயக தீர்ப்பிலே தலையிட முடியாது என்றுதான் அவர் கொடுத்திருந்தார். ஏன் தலையிட முடியாது என்று சொன்னார் என்றால், அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகாரங்கள் வந்து தனித்தனியானவை, அதிலே நாம் தலையிடக்கூடாது என்கிற ஒரு கருத்தை அவர் வந்து தெரிவித்திருந்தார். அந்த கருத்தை அவர் தெரிவிக்கும் போது அவரது சக நீதிபதி இவர் அல்ல, சுந்தர் அல்ல, வேறு ஒருவர், அவர் வந்து அந்த தலைமை நீதிபதி கருத்துக்கு இசைவான ஒரு கருத்தையே தெரிவித்து அது ஒரு காமன் ஜட்ஜ்மெண்டாக போனது.
இப்போ இந்த தீர்ப்பு குறித்து பொதுமக்கள் மத்தியில் பலவிதமான கருத்துக்கள், விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சமூக ஊடகங்கள் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து இந்த தீர்ப்பை வந்து விமர்சனம் செய்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. இந்த தீர்ப்பில் வந்து அரசியல் தலையீடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து பரவலாக பேசப்படுது. உங்களுக்கு எப்படிப்படுது?
சமூக ஊடகங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரியான விமர்சனங்கள் வருகின்றன. நானே எனது முகநூல் பதிவிலே வந்து இதை பற்றி விளக்கி தீர்ப்பு வருவதற்கு ஒரு நாள் முன்பு வந்து முகநூல் பதிவுகளை போட்டிருந்தேன். தீர்ப்பு வந்து சபாநாயகர் உத்தரவை உறுதிப்படுத்துகிற விதமாக அமைகிற வாய்ப்பு இருக்கிறது என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தேன். எனக்கு வந்து பின்னூட்டங்களில் வந்து அந்த கருத்தை எதிர்த்துத்தான் வந்து மக்கள் பின்னூட்ட விட்டிருந்தார்கள். காரணம் என்னவென்றால், அரசு வந்து மக்கள் நம்பிக்கையை இழந்திருக்கிறது. இந்த அரசு வந்து போக வேண்டும் என்கிற ரீதியிலே வந்து மக்கள் நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கும் போது இயல்பாக ஒரு தீர்ப்பு வரும்போது அந்த தீர்ப்புக்கு பின்னால் அரசியல் இருக்குமோ என்கிற ஒரு சந்தேகம் மக்களிடையே எழுவது வழக்கம். ஆனால் நான் ஒரு வழக்கறிஞராக நான் அப்படி பார்க்க மாட்டேன். ஏனென்றால் நீதிபதியின் தீர்ப்புக்கு நான் முழுநோக்கம் கற்பிக்க கூடாது. மேலும் சுந்தர் அவர்கள் ஏற்கனவே இதே போல பாண்டிச்சேரி ஒரு தகுதி இழப்பு வழக்கிலே இதே தலைமை நீதிபதியோடு உட்கார்ந்து ஒத்திசை உள்ள ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த தகுதி நீக்கம் செல்லும் என்கிற ரீதியிலே, ஏனென்றால் அது வந்து யூனியன் டெரிட்டரி ஆக்ட், அந்த மாநில சட்டம் அல்ல, அது வந்து மத்திய அரசின் ஆளுமைக்கு உட்பட்ட பிரதேசங்களின் சட்டம், அந்த சட்டப்படி அது சரி என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இதுல வந்து சட்ட நுணுக்கங்களை பார்த்திருப்பார்கள். பொதுவாக அரசியலமைப்பு தாவாக்களிலே வந்து அது ஒரு பேர் ஆக்டாக இருக்காது, அதாவது சாதாரண சட்டமாக இருக்காது. அதுல வந்து உரிமைகள், கடமைகள், இது போன்ற பெரிய விஷயங்கள் இருக்கும். அது ஸ்கீம் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள். அதாவது அரசியலமைப்பு சட்டம் முழுமைக்கும் சேர்த்த ஒரு ஒரு விஷயம் அது. ஒரு தாவா இருந்தால் அந்த ஒரு 10வது ஷெடியூல் மட்டும் நாம் பார்க்க முடியாது, அரசியலமைப்பு சட்டம் முழுமைக்கும் பார்க்க வேண்டும். இதுல வந்து நாம் அரசியல் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் உதாரணமாக இப்போதே கூட இவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு வந்து பதவி வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் எங்கள் தொகுதியிலே வந்து மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லை, எனவே வந்து 3வது நீதிபதியை உடனே போட சொல்லுங்கள், அவரை 2 நாட்களுக்குள் தீர்ப்பு தர சொல்லுங்கள், அல்லது 1 வாரத்திற்குள் தீர்ப்பு தர சொல்லுங்கள் என்று உச்ச நீதிமன்றத்தை மனு போட்டால் அவர்கள் கண்டிப்பாக ஒத்துக்கொள்வார்கள். சமீபத்தில் நடந்த கர்நாடகாவிலே வந்து 15 நாள் ஆளுநர் அவர்கள் ஒரு மெஜாரிட்டி நிரூபிக்க அவகாசம் கொடுத்தார். ஆனால் உச்ச நீதிமன்றம் தள்ளிட்டு அந்த 24 மணி நேரமாக குறைத்தது. அப்படி கூட நடப்பதற்கு வழி இருக்கிறது. எனவே வந்து அடுத்த ஒரு வாரத்திலோ அல்லது 10 நாட்களிலோ இந்த பிரச்சனையை தீர்வதற்கு வழி இருக்கிறது. உண்மையிலேயே பார்த்தால் 18 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வந்தால் 18 தொகுதிகளிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தற்போதைய மாநில அரசுக்கு மிகவும் குறைவு. 18 தொகுதிகளிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திமுகவுக்கு அதிகம், எதிர்கட்சி என்கிற முறையிலே அல்லது பிற கட்சிகள் ஏதேனும் கூட்டணி அமைத்து கூட அந்த வாய்ப்பை கைப்பற்ற முயற்சிக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த அரசுக்கான அந்த பெரும்பான்மை போய்விடும். ஆக 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்தாலும் கூட அரசு ஆபத்திலே தான் இருக்கிறது. 18 எம்எல்ஏக்கள் மீண்டும் சட்டமன்றத்திற்குள் போனாலும் அதற்கும் ஆபத்து இருக்கத்தான் செய்கிறது. அரசு வந்து இந்த லூஸ் லூஸ் சிச்சுவேஷன் தான் இருக்கிறது, அது வின் வின் சிச்சுவேஷன் இல்லை, இதுதான் உண்மை.
இப்ப நீதிபதிகளின் இந்த தீர்ப்பினால நீதி கிடைக்கிறது தாமதமாயிட்டே போகுது இல்லையா? அப்ப வந்து பொதுமக்களுக்கு வந்து நீதிமன்றத்தின் மீதே நம்பிக்கை இழக்கிற ஒரு சூழல் உருவாகுது இல்லையா?
இல்ல, அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் சொல்வது டினைடு ஜஸ்டிஸ் என்கிற பிரின்சிபல், தாமதமாக கிடைக்கிற நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று. ஆனால் வந்து சப்ஸ்டான்சியேட்டிவ் ஜஸ்டிஸ் என்று ஒன்று இருக்கிறது, தொடர் நீதி என்கிற ஒரு கோட்பாடு. ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து நீதி செலுத்தப்பட வேண்டும். நீதி என்பது
இல்ல, இப்ப நான் கேட்கிற கேள்வி வந்து இந்த வழக்கு துவங்கி ஒரு ஆண்டுகளுக்கு மேல ஆகுது, அதுக்கு பிறகுதான் இந்த தீர்ப்பே வந்திருக்கு. இன்னொரு மூணாவது நீதிபதி விசாரிச்சு அதுக்கு பிறகு தீர்ப்பு வர்றதுக்கு உள்ளாடி அடுத்த தேர்தலே வந்துடும் அப்படின்னு பொதுவாக மக்கள் கருதலாம் இல்லையா?
மக்கள் அப்படி கருதுகிறார்கள், நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் அப்படி பார்க்க முடியாது. ஏனென்றால் உதாரணமாக உத்தரகாண்ட் வழக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், 2014 காங்கிரஸ் அரசுக்கு எதிராக இதே போன்ற வழக்கு. அந்த வழக்கு கடைசியில உச்ச நீதிமன்றத்துல இன்னமும் நிலுவையில இருக்கிறது. 2000 அதற்கு பிறகு ஒரு பாரதிய ஜனதா அரசு வந்து இப்போ அடுத்த அரசு 2019 தேர்தலிலே வரப்போகிறது. இந்த கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர் என்று வரும்போது இது போன்ற காலதாமதம் ஒரு 6 காலதாமதம் தான், அது வந்து அதிகம் என்று நான் ஒரு வழக்கறிஞராக நான் அதை கொள்ள மாட்டேன்.
மிக்க நன்றி ஷியாம் அவர்களே.
நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.